அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வாசை. ஆகஸ்ட் மாதம் 24 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்வசியில் முதல் செய்தி இருக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில், தமிழகத்தில் கோயில் திருவிழாவில் தலித்துகளுக்கு தனி பங்களிப்பை அளிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட பின்னடைவு,
எலக்ட்ரிசிட்டி ரோடு பெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாத காலத்துல கற்காலத்துல மறைச்சு கொண்டு வந்துட்டு இருந்த இந்த திருவிழா வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்துகிட்டு இருந்த காலத்துல உடனே வாண்டெல்லாம் கேக்குறாங்க. இவங்க இதை டிஸ்ட்ரிப் பண்ணணும் தான் கேக்குறாங்க. சாமி கும்பிடுறது அவங்களோட நோக்கம் அல்ல.
இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான செயலணியின் சிறப்பு அமர்வில் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களின் கருத்துக்கள்.
சர்வதேச நீதி விசாரணை தேவை என்று அமையும் பட்சத்தில் அது அமல்படுத்தப்படுவதாக இருந்தால் இலங்கை முஸ்லிம்கள் விரும்புகின்ற முஸ்லிம் நாடுகளின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணு பிரியா.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தாக்குதல்தாரிகள் அதிரடியாக உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தினர். துப்பாக்கி சூடும் சத்தம் ஒருமுறையாவது கேட்கப்பட்டது என்று அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். உள்ளிருக்கும் செய்தியாளர் ஒருவர் தான் காயமடைந்துள்ளதாகவும் உதவிக்கு கோரியதாகவும் தெரிவித்துள்ளார். சிறப்பு படைகள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மியான்மர் நாட்டின் மத்திய பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவில் 6.8 என பதிவாகியுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உண்டான நில அதிர்வுகள் தாய்லாந்தின் பேங்காக் மற்றும் வங்கதேச தலைநகர் டாக்கா ஆகிய பகுதிகளில் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். பல கட்டிடங்களும் பழமையான பல கோவில்களும் இந்த நிலநடுக்கத்தில் சேதமடைந்துள்ளது.
மத்திய இத்தாலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலைப்பகுதியில் உள்ள பல நகரங்களும் கிராமங்களும் மோசமாக சேதமடைந்துள்ளன. இதில் சிக்கியவர்களை மீட்பு பணியினர் தேடி வருகின்றனர். உம்பிரியா, லேசியோ மற்றும் மார்ஷே ஆகிய மாகாணங்களில் 70 அதிகமான மக்கள் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்குமொழி என்னும் கிராமத்தில் மட்டும் 150 பேரை காணவில்லை. ரிக்டர் அளவில் 6.2 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்டது. இத்தாலி பிரதமர் மட்டியோ ரென்சி இடிபாடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்.
கடந்த மாதம் துருக்கியில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்த பிறகு துருக்கிக்கு வருகை புரிந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் துருக்கியில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு பிரச்சினை குறிப்பாக துருக்கி கோரும் தகவல்களுக்கு அமெரிக்க அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அங்காராவில் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் கூறுகையில், நாங்கள் துருக்கி அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு அளித்து வருகிறோம். எங்கள் சட்ட வல்லுநர்கள் துருக்கி கோரும் தகவல்கள் குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் என்று தெரிவித்தார்.
பிரான்ஸ் நாட்டின் தெற்கு நகரான நீசில் கடற்கரையில் முழு நீள மேல் சட்டை அணிந்திருந்த பெண்ணை அதை கழற்றி அவரது கையை காட்டும்படி போலீசார் பார்க்கும் புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரான்சின் மத்திய கடற்கரையில் உள்ள ஓய்வு இடங்களில் புர்கினேஸ் என அழைக்கப்படும் முழு நீள நீச்சல் உடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ள முஸ்லிம் மனித உரிமை குழு இந்த தடைக்கு பிறகு இதுவரை 16 பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் புர்கினேஸ் அணியவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர்.
ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேவில் நடந்த அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கலைக்க அந்நாட்டு கலவர தடுப்பு போலீசார் கண்ணீர் புகை மற்றும் தண்ணீர் பீரங்கி ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ளனர். போலீசாரின் அடக்குமுறையை கண்டிப்பதாக தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் 92 வயதாகும் ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபே பதவி விலக வேண்டும் என அறைகூவல் விடுத்தனர்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தியில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா தனக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கை எதிர்த்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்ச் ஜெயலலிதா மீது கடுமையான கருத்துக்களை தெரிவித்தது. அதுகுறித்து செய்தியாளர் வெங்கடேசனிடம் விவரம் கேட்டேன்.
விஜயகாந்த் மேலேயும் டிஎம்டிகே தலைவர்கள் மேலேயும் பல்வேறு அவதூறு வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அதை எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சென்ற முறை ஜூலை மாதம் 15 விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த சமீப காலத்தில் எத்தனை அவதூறு வழக்குகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது போடப்பட்டன என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டது. அதன்படி தமிழக அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்து அதில் 213 வழக்குகள் 2011 முதல் 2016 வரை 213 வழக்குகள் பல்வேறு தலைவர்கள் மீது, அரசியல் கட்சிகள் மீது, போடப்பட்டுள்ளன என்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த விவரங்களை பார்த்து வந்த நீதிபதிகள், ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அவர்கள் இங்கு தங்கியிருந்தார்கள் என்ற போன்ற விவரங்களுக்கெல்லாமா நீங்கள் வந்து அவதூறு வழக்குகள் போடுகிறீர்கள்? ஜனநாயகத்தில் அரசியல் தலைவர்கள் அந்த அவர்களை பற்றி விமர்சனங்கள் செய்தால் அந்த விமர்சனங்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்வதற்காக அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யக்கூடாது. உங்களுக்கு இது நிச்சயமாக அவதூறு என்று கருதினால் நீங்கள் நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மனு தாக்கல் செய்து கொள்ளலாமே, எதற்கு இது அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று நீதிபதிகள் வினா எழுப்பினர். மேலும் இது போன்ற அவதூறு வழக்குகள் தமிழகத்தில் மட்டும்தான் இது போன்ற வழக்குகள் போடப்படுகின்றன, மற்ற மாநிலங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறீர்கள் என்று நீதிபதிகள் வினா எழுப்பினர்.
இப்போ இன்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து இது வந்து ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து இந்த வழக்கினுடைய தன்மையின் மீதும் அல்லது இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா?
நிச்சயமாக அவர்கள் கடந்த 3 அல்லது 4 முறை இந்த வழக்கில் விசாரணைக்கு வரும்பொழுது தொடர்ந்து நீதிபதிகள் அவர்கள் இதே கருத்தை கூறி வருகிறார்கள். இதே கருத்தையும் அவர்கள் தங்கள் தீர்ப்பில் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
வெங்கடேசன், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயிலில் ஆடி மாத திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு சமூகத்தினருக்கிடையே கடந்த மாதம் முரண்பாடு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதுகுறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
ஆடி மாத திருவிழாவில் தலித் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை. இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலில் வருடந்தோறும் நடக்கும் ஆடி மாத திருவிழாவின் போது மண்டகப்படி எனப்படும் ஒரு நாள் திருவிழா நடத்தும் உரிமையை தங்களுக்கு தர வேண்டும் என சில வருடங்களாக அங்கு வசிக்கும் தலித் மக்கள் கோரி வருகின்றனர். இந்த நிலையில் மண்டகப்படி உரிமையை தருவதற்கு ஜாதி இந்துக்கள் மறுப்பதால் தாங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறப்போவதாக அங்கு வசிக்கும் தலித் மக்களில் சிலர் ஜூலை மாத இறுதியில் அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த வருட ஆடி மாத திருவிழாவை மண்டகப்படியின்றி நடத்தியது. இதனை எதிர்த்து ஜாதி இந்துக்கள் நீதிமன்றத்திற்கு சென்றனர். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்கோடு சேர்த்து இந்த வழக்கையும் விசாரித்த நீதிமன்றம் அரசு இரு தரப்பினரிடையேயும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென ஆலோசனை கூறியது. இது தொடர்பாக ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை என்றும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பிபிசியிடம் பேசிய ஜாதி இந்துக்கள் தரப்பைச் சேர்ந்த சுப்பிரமணி,
இது எங்க பாரம்பரியமா எங்க தாத்தாக்கள் எங்க தாத்தாவோட தாத்தா இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குற இந்த திருக்கோயில் அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லாத காலத்துல இந்த மண்டகப்படியை ரைஸ் பண்ணி ஒரு ஒருங்கிணைச்சு நாங்க நடத்திட்டு வரோம். அன்னைக்கு லைட்ஸ் டியூப் அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி ரோடு பெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாத காலத்துல கற்காலத்துல மாறிக்கி கொண்டு வந்துட்டு இருந்த இந்த திருவிழாவை வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்துகிட்டு இருந்த காலத்துல உடனே வாண்டெல்லாம் கேட்கறாங்க. இவங்க இதை டிஸ்ட்ரிப் பண்ணணும் தான் கேட்கறாங்க, சாமி கொடுக்கறது அவங்களோட நோக்கம் அல்ல
என்று கூறினார். நேற்று நடந்த பேச்சுவார்த்தையின் போது அரசு தரப்பில் சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆடி மாதத்தின் இறுதி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஜாதி இந்துக்களின் மண்டகப்படி நடக்கும் நிலையில் தலித்துகள் விரும்பினால் சனிக்கிழமை மண்டகப்படியை நடத்தலாம் அல்லது கடைசி வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்று நடத்தலாம் உள்ளிட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இதில் எந்த யோசனையையுமே இருதரப்பும் முழுமனதாக ஏற்கவில்லை. ஆடி மாதத்தில் திருவிழா நடக்கும் 5 நாட்களில் ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கை. ஆனால் எதிர்த்தரப்பு இதில் சிறிது கூட இறங்கி வருவதாக தெரியவில்லை என தலித் தரப்பைச் சேர்ந்த ரமணி தெரிவித்தார். அரசு தரப்பை இதுகுறித்து கேட்டபோது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக சமர்ப்பிக்கப் போவதாக மட்டும் தெரிவித்தனர்.
முரளிதரன், அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான செயலணியின் சிறப்பு அமர்வு ஒன்றில் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. அதுகுறித்த செய்தியுடன் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறையின் கீழ் நம்பகத்தன்மையுடைய உள்நாட்டு பொறிமுறையுடன் கூடிய நீதி விசாரணையே முஸ்லிம்களின் எதிர்பார்ப்பு என்ற கருத்து நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான செயலணியிடம் முஸ்லிம்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களின் கருத்துக்களை அறிவதற்காக இன்று ஏறாவூரில் நடைபெற்ற செயலணியின் சிறப்பு அமர்வின் போது இந்த கருத்தை முன்வைத்தார் ஏறாவூர் பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் ACM சயீத்.
விசேல வழக்கு தொடரை உள்ளடக்கிய நீதி பொறுமுறை என்னும் விடயத்திலே இலங்கையின் இறைமையை பாதிக்காத வகையில் அமையும் இந்த பொறுமுறை அது அமலுக்கு வருமானால் அந்த வழக்கு தொடர் குழாமில் கிழக்கு மாகாணத்தை வசிப்பிடமாக கொண்ட தமிழரும் முஸ்லீமும் கட்டாயமாக உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். சர்வதேச நீதி விசாரணை தேவை என்று அமையும் பட்சத்தில் அது அமல்படுத்தப்படுவதாக இருந்தால் இலங்கை முஸ்லீம்கள் விரும்புகின்ற முஸ்லீம் நாடுகளின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும். காணாமல் போனருக்கான செயலணியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம்களும் தமிழர்களுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும். வடமாகாணம் போன்று கிழக்கு மாகாணத்திலும் முஸ்லீம்களும் தமிழர்களும் காணாமல் போகச் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் இந்த விவகாரத்தில் வடமாகாணத்தை மையப்படுத்தி மட்டும் அங்கு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது. மீண்டும் இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு, இன ரீதியான அச்சுறுத்தல்கள், பாரபட்சம், துன்புறுத்த நிகழாதிருப்பதனை அரசு உறுதி செய்யும் விதத்தில் சட்டமும் ஒழுங்கும் அமல் செய்யப்பட வேண்டும்
என்றார் ஏறாவூர் பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஏ.சி.எம். சயித்.
ஆர். உதயகுமார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த மோதல்களின் போது படுகாயமடைந்த 400 மேற்பட்டவர்கள் உடலில் துப்பாக்கி சிதறல்களுடன் வாழ்ந்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அது குறித்த செய்தியுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்த மோதல்களின் போது படுகாயமடைந்தவர்களில் 400 மேற்பட்டவர்கள் உடலில் துப்பாக்கி சன்னங்கள், எரிகணை துண்டுகளுடன் வாழ்ந்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். இவர்களுக்குரிய சிகிச்சை அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருக்கின்றார். இந்த 400 பேரில் 113 பேர் பாடசாலை மாணவர்கள் என்றும் அவர் விவரம் தெரிவித்திருக்கின்றார்.
மாவட்டமும் யாழ் மாவட்டத்தையும் சேர்ந்து 410 பேருடைய பேர் விவரம் சமர்ப்பிச்சிருக்கிறேன். அந்த 410 பேருக்கும் தலையில், மார்பில், முள்ளந்தண்டில், உடம்புல ஏனைய பாகங்களில் குண்டுகள், சன்னங்கள், செல்பீஸுகள் அகற்றப்படாமல் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே போரும் நடைபெற்று முடிந்து 7 வருடங்கள் கடந்திருக்கு. இந்த பொதுமக்களுக்கு முதல் கட்டமாக நான் சமர்ப்பித்தது தான் 410 பேர். இன்னும் 100 முல்லைத்தீவு மாவட்டத்திலும், கிளிநொச்சி மாவட்டத்திலும், மன்னார் மாவட்டத்திலும் இருக்கின்றார்கள். இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த விவரங்களை தந்துதவுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு பேருக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது
என்றார் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள். 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் நேரடி கவனத்திற்கு கொண்டு வந்த போது பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என அவர் கூறியிருந்தார். இதனையடுத்தே குண்டு சிதறல் துண்டுகளுடன் வாழ்பவர்களின் விவரங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்தார்.
இந்த 410 பேருடைய விவரங்களும் நான் பாராளுமன்றத்திலே நேரடியாக சமர்ப்பித்திருக்கிறேன். ஆகவே பிரதமர் எனக்கு வாக்குறுதி அளித்ததன்படி பிரதமர், மேல்குடியேற்ற அமைச்சர், சுகாதார அமைச்சர் இன்னும் நாட்டுக்கு வழியால் இந்த வைத்திய சிகிச்சை செய்வதற்கு ஜனாதிபதியுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்னால் முடிந்தளவு ஒத்துழைப்பு போல நானும் வழங்க தயாராக இருக்கிறேன்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இரு மாணவ குழுக்களிடையிலான மோதல்களின் எதிரொலியாக தமிழ் மாணவர்களில் ஒரு பகுதியினர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து ஆர். உதயகுமார்.
கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சுகாதார விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி உள்ளதாக கூறப்படுகின்றது. தங்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இம்முடிவை தாங்கள் எடுத்ததாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது.
பல்கலைக்கழகம் நிலைமை என்ன மாதிரியானு தெரியல. நாங்கள் இங்கே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தரம் போகல. பல்கலைக்கழக வளாகத்தால வார திங்கட்கிழமை லெக்சர் தொடங்க வேண்டும். அதுக்கு எங்கள் எல்லாரையும் சமூகம் அளிக்குமாறும் வீட்டுக்கு தொலைபேசியால தொண்டு சொன்னதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பல்கலைக்கழகம் விட நிறுத்தப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவுறுத்தல் ஒன்று எங்களை பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் அங்கே இருக்கிறத விரும்பல. இப்போ நாங்கள் 50 மேற்பட்ட தமிழ் முஸ்லீம் அவ்வளோ வேறும் சொந்த சொந்த ஊர் வரைக்கும் வந்துட்டோம். என்ன பிரச்சனை என்று இதில் சொல்ல ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு தொடர்பாக தாங்கள் பாதுகாப்பு தாரண்ட மாதிரி தான் அறிவுறுத்தினவன். பல்கலைக்கழக அறிவித்தவர் பல்கலைக்கழகத்துக்குள்ளதான் தாங்கள் பாதுகாப்பு தெரிய வேண்டும். அதுக்கு வெளியால நடக்கிறதுக்கு தாங்கள் பொறுப்பு இல்லை என்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அங்க இருக்கிறது பெருசா சேஃபா இல்லையா ஒரு பயத்துல நாங்கள் ஊர்வலுக்கு வந்துட்டு கிடைச்சனை ஒன்றும் இல்லை. ரெண்டு பூரண உத்தரவாதம் உறுதி நடந்தபுறம் நாங்கள் அங்க போறதாங்க. இதுவரையும் போற எண்ணம் இல்லை எங்களுக்கு. பொலிசாருக்கு நேற்று கொடுத்ததாவதின்படி நாங்கள் 18 பேர் வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. ஏன் இந்த பிரச்சனை என்பதற்கான எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்து கேட்டு தகவல் எல்லாம் பெற்றுக் கொண்டாங்க. பொலிசார் அந்த பிரச்சனை வருவாங்க கூடிய சீக்கிரத்துல நடவடிக்கை.
தமிழ் மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து 3 பேர் கொண்ட விசாரணை குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பேராதனை போலீசார் கூறுகின்றனர். இதுவரை எவரும் கைதாகவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது.
உதயகுமார். இதனிடையே பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவம் உண்மை என்றும், ஆனால் அது இன ரீதியான தாக்குதல் அல்ல எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் உடலியல் பிரிவின் தலைவர் கலாநிதி சியாமகுமார பிபிசி சிங்கள சேவையிடம் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.